வள்ளுவர் கூட இவற்றை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று அங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை. தென்புலத்தார் இறந்தவர்களுக்கு செய்கின்ற பிதிர்க்கடன். மற்றது தென்புலத்தார் தெய்வம் வந்து இறைவனுக்கு செய்கின்ற கடன். மற்றது விருந்து விருந்தினர்களை உபசரித்தார். ஒக்கல் சுற்றத்தாரை தாங்குதல், செல்வர் கழகு செழுங்களை தாங்குதல், நம்முடைய சுற்றவர்களை சுற்றத்தவர்களை உதவி செய்வதும் அவர்களை அனுசரிப்பதும் ஆதரிப்பதும் கூட ஒரு இல்லறத்தாருக்குரிய ஒரு கடமை. தன்னையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் தான் என்று சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். வேதங்கள் இந்த பஞ்சயஜ்ஞத்திலே முதல் சொன்ன நான்கையும் கூறி இந்த தான் என்பதை விடுத்து பூதஜக்ஞம், அதாவது மிருகங்களை பிராணிகளை மற்ற பிராணிகளை பாதுகாப்பது கூட ஒரு தர்மமாக சொல்லியிருக்கின்றன. அடுத்ததாக இன்னொரு குறளையும் சொல்வார்கள், துறந்தார்க்கும் துறவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இது இல்லற தர்மத்திலே இருக்கிற வைதிக தர்மம். அந்த வர்ணாசிரமத்திலே வந்து கடமையை சொன்னது. இப்ப வைதிக தர்மத்திலே அதைவிட மேலாக தன்னுடும்பத்தை மட்டும் மையமாக கொண்டல்லாமல் மற்றவர்களை முன்னிட்டு வைத்து செய்கிற வாழ்க்கை நிலையை சொல்லுகின்றது வைதிக தர்மம். வைதிக தர்மத்திலே அடுத்ததாக ரிட்டையர்ட் லைஃப், அதாவது வானப்பிரஸ்தம் என்று சொல்லுவோம். ரிட்டையர்ட் லைஃபில் இப்ப ஒருவர் வந்து இப்போதெல்லாம் அது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. பலர் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து பேர பிள்ளைகளை பார்த்து தொடர்ந்து அப்படியே போய்கொண்டிருக்கின்ற காலம் ஒன்று இருக்கின்றது. அப்படி என்று இல்லாமல் ஒரு நேரத்திலே உங்களுடைய பொறுப்புகளை கடமைகளை சுருக்கிக் கொண்டு உங்களுடைய உடல் நலம் உங்களுடைய மனநலம் உங்களுடைய ஆத்மீக நலனிலே பொறுப்படுத்த வேண்டிய காலம் ஒன்று இருக்கின்றது. அதுதான் கிரகஸ்த வானப்பிரஸ்தம் என்று சொல்லப்படுவது. இந்த வானப்பிரசத்திலே தனியே உங்களுடன் நலன்களை மட்டும் பார்க்காமல் சாதுக்களை அனுசரித்தல் செய்தல், நல்ல அடியார் கூட்டத்தோடு சத் சங்கம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதில் ஈடுபடுதல், அந்த சத் சங்க கூட்டங்களை கூட்டுதல் அல்லது அதிலே பங்கு கொள்ளுதல், அவர்களுக்கு உதவி செய்தல், உணவளித்தல், மற்ற தீர்த்த யாத்திரைகள் மேற்கொண்டு விதமான பெரியவர்களை கோயில்களை தரிசித்தல் போன்றவை எல்லாம் இந்த கிரகஸ்த வானப்பிரசத்திலே இருக்கின்றது. வானப்பிரசத்திலேயும் கூட மனைவியுடன் இருந்து செய்யலாம், தனியாகவும் செய்யலாம். மனைவி கணவன் சேர்ந்து செய்யலாம், தனியாகவும் செய்யலாம். இருந்து செய்கின்ற பொழுது அது சபத்து நீகம் என்று சொல்லப்படுகின்றது. தனியத்தை இருந்து செய்கின்ற பொழுது அது விபத்து நீகம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக சன்னியாச தர்மம். சன்னியாசி கூட தன்னுடைய ஆத்மநலனை பார்த்துக் கொண்டு போய்விடலாம். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுகின்றார், உன்னுடைய ஆத்மநலனை மட்டும் பார்த்துக் கொண்டிருப்பதால் என்ன பயன், எத்தனையோ மக்கள் பன்றிக்குட்டிகளைப் போல கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உன்னுடைய ஆத்மநலனை பார்த்து மட்டும் பார்த்துக் கொண்டிருப்பதால் என்ன பலன், இவர்களுக்கு ஏதாவது வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஏதாவது முயற்சி செய் என்று சொல்லி விவேகானந்தர் சொல்லுகின்றார். அப்படி தன்னுடைய ஆத்மீகன் இல்லாமல் யான் பெற்ற இன்பம் பெருகையை வையகம் என்று சொல்லி திருமூலர் சொன்னாரே திருமந்திரத்திலே, அந்த விதத்திலே தன்னுடைய அந்த ஆத்மீகன்கள் மற்ற சமுதாயத்துக்கு புறப்பட வேண்டும் என்ற அவாவுடன் செய்யப்படுவது சன்னியாச தர்மத்திலே வைதிக தர்மம். அப்ப முதல் சொன்ன அந்த நான்கு விதமான வர்ணங்கள் நான்கு விதமான ஆச்சிரங்களும் வைதிக தர்மத்திலேயும் உள்ளன. ஆனால் ஒருபடி மேலாக தன்னை மையப்படுத்தி அல்லாமல் பிறரை மையப்படுத்தியதாக அமைகின்றது. ஆகவே இது அதைவிட உயர்வானது. இந்த விடயங்கள் யாவும் இதுவரை சொன்னதை யாவும் சென்ற வாரம் நாங்கள் பேசியவற்றின் மீட்டல். இப்ப இந்த வைதிக தர்மத்துக்கு மேலாகவும் ஒரு தர்மம் உண்டு. அதை சொல்லுவார்கள் சிவ தர்மம் அல்லது இறை தர்மம் என்று சொல்லுவார்கள். இவை எல்லாம் இருந்தாலும் கூட இதற்கு மேலாக சிவ தர்மம் அல்லது இறை தர்மம் இதை சொல்லுவார்கள் சிவ புண்ணியங்கள் என்றும் சொல்லுவார்கள். இந்த புண்ணியங்களை சொல்லுவார்கள் தபம், இன்னொரு பெயர் இதற்கு தவம். தவம் என்றால் ஏதோ காட்டிலே போய் தவம் செய்கின்ற தவம் அல்ல. அதுல சொல்லுவார்கள் இந்த சிவஞான சித்தியாரிலேயே ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது, நாடுகளில் புக்குளன்றும் என்ற ஒரு பாடல் ஒன்று வருகின்றது. அது இந்த நாடுகளில் புக்குளன்றும் என்ற பாடல்களே அவர் வித்தியாசம் வித்தியாசமான தவ வாழ்க்கையை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார். அப்ப குறிப்பிடுவது அவர் சொல்லுகின்றார், இப்படியெல்லாம் தவங்கள் செய்வதால் கூட இந்த ஞானம் வந்துவிடாது என்பதை அவர் அதிலே குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பாடலிலே சொல்வது என்னென்று கேட்டால், ஒருவருடைய நாடுகளில் புக்குளன்றும், அதாவது பல பல தேசங்கள் போய் கோயில்களை தரிசித்தும், காடுகளில் சரித்தும், காடுகளிலே போய் தனியாக இருந்து தவம் செய்தும், நாக முளை புக்கிருந்தும், நாகமுலை என்றது இந்த கற்பாறையில் உள்ள குகைகள். உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே பலவிதமான குகைகள் இருக்கின்றன. அந்த காலத்திலே குகை கோயில்கள் என்று இருந்தன. சமணர்கள் பிரபலமாக இருந்த காலத்திலே நிறைய குகைகளிலே அவர்கள் தங்கி இருந்து தபம் செய்திருக்கின்றார்கள். இன்னும் பல இடங்களில் திபெத் மற்ற இடங்களிலேயும் பௌத்த மதம் போன்ற சம்பிரதாயங்கள் இருக்கிற இடங்களிலே மக்கள் போய் அடைவதற்கு அரிய மலை உச்சி குகைகளிலே கூட அந்த மொனாஸ்ட்ரி ஸ்தாபித்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே மடங்கள் அப்படியான நாகமுளை புக்கு இருந்தும் அந்த குகைகளிலே போய் தனித்து தவம் இருந்த கூட தாக முதல் தவிர்ந்தும் தாகம் பசி முதலியவற்றை தவிர்த்து நீண்ட காலம் உடம்பை வருத்தி விரதங்கள் இருந்தும் நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும். இப்பதெல்லாம் பல சொல்லுவார்கள் காயகல்பம் அல்லது உடம்பை வந்து அதை உடம்பை வந்து ஒரு இரவா உடம்பு மூவா உடம்பு என்பதை பற்றி எல்லாம் சொல்லுவார்கள். அந்த விதமான ஜோக சாதனைகள் செய்து நீண்ட காலம் இருந்தும் பலவிதமான சித்தர்களை சொல்லுவார்கள். இந்தியாவிலே கும்பமேளா என்று சொல்லி அடிக்கடி நிகழ்கின்ற நிகழ்வு ஒன்று நடக்கின்றது. அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூரண கும்பமேளாவாகவும் அதற்கு இடையிலே வந்து அனுசரிக்கப்பட்ட கும்பமேளாவாக வட இந்தியாவில் நடக்கின்றது. இந்த கும்பமேளா நிகழ்வு நிகழ்கின்ற காலத்திலே பலவிதமான சன்னியாசிகள் வந்து சேருவார்.
நிறையவே அங்க வந்து எல்லோரும் கூடுகின்ற ஒரு கூட்டமாக
இருக்கிறது. அதை சொல்லுவார்கள் இந்த லார்ஜஸ்ட் ரிலிஜியஸ் கேதரிங் இன் த வேர்ல்ட் வந்து கும்பமேளா.
கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர்
நினைக்கிறேன், 60 லட்சம் 50 லட்சம் பேரை கிட்ட கடைசியாக அந்த விவரம் வந்த கடைசியான அந்த கும்பமேளா 60 லட்சம் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கலந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த கும்பமேளா நிகழ்விலே பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்வு 2013 ஆண்டு ஜனவரி மாச கடைசியிலிருந்து பிப்ரவரி மாச கடைசி வரை நடைபெற இருக்கின்றது. 12 ஆண்டுகளுக்கு முறை வருகின்ற பிரபலமான கும்பமேளா. அந்த நிகழ்விலே பலர் போய்கொண்டு வருவதை பார்த்தால் சில சன்னியாசிகள் அங்கு 120 வருடங்கள் 180 வருடங்கள் 200 வருடங்கள் கூட இருப்பதாக சொல்லுகின்றார்கள். பாபாஜி கிரியஜோகா அவர் பாபாஜி என்ற சுவாமி எங்களுக்கு தெரியும். திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் கூட அவருடைய குகைக்கு சென்று தியானம் செய்து வருவது வளமை. இமாலயத்தில் அவருடைய குகை இருக்கின்றது. இன்றைக்கும் அவர் பலருக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றார். அவர் இன்னும் நித்தியர் ஜீவியாக இருப்பதாக சொல்லுகின்றார்கள். இப்படி பலவிதமான ஆட்கள் பல காலங்கள் இருக்கின்ற சித்திகள் யோகத்திலே சாத்தியம். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லார். அதாவது மலங்கள் எல்லாம் எங்களுடைய அழுக்குகள் எல்லாம் நீங்கி போகின்ற நிர்மலம் என்றால் மலங்கள் எல்லாம் நாசமாகி அல்லது அழிந்து போகின்ற அந்த ஞான நிலை வந்து கிடைக்காமல் போகலாம். நிகழ்ந்திடுவர் பிறப்பிற மீண்டும் மீண்டும் பிறவி சுருளிலே வந்து சேரலாம் என்று இந்த பலவிதமான தவங்களை பற்றி சொல்லியிருக்கின்றார். அப்ப இந்த தவச் செயல்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த சிவபுண்ணியங்களினாலே மட்டும்தான் ஞானம் அந்த இறைவனடியை அடைகின்ற தன்மை வரும் என்று சொல்லி சொல்லுகின்றது. அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால் இன்னொரு பாடல் சொல்லுகின்றது தானம். தானம் என்பது நாங்கள் செய்கின்ற தர்மம். இதில் ரெண்டு இருக்கின்றது, தானம் வேறு தர்மம் வேறு. எல்லாரும் சொல்லுவார்கள் தான தர்மம் என்றுதான் சொல்லுவாங்க. தானம் என்பது எம்மிலும் பார்க்க உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு கொடுப்பது தானம். ஆச்சாரியாருக்கு குருமாருக்கு கொடுப்பதெல்லாம் தானம். தர்மம் என்பது எம்மிவிட தாழ்ந்தவர்களுக்கு நாங்கள் கொடுப்பது தர்மம். தானம் தர்மம் என்று ரெண்டு இருக்கின்றது. அப்ப ஔவையார் கூட ஒரு இடத்துல சொல்லுகின்றார், தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வலிதிறன் திடுமே என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த தானம் யாகம் தீர்த்தம் ஆச்சிரமம் ஆச்சிரமம் என்பது நாங்கள் சொன்ன வர்ணாச்சிரமம் அது. தவங்கள் தவங்கள் என்பது நாங்கள் இப்போது சொன்ன உடம்பை வெறுத்து செய்கின்ற தவன் காட்டிலே போயிருக்கின்ற தவன் நாடுகளில் சுற்றித் தெரிகின்ற தவங்கள் சாந்தி விரதம் கர்மயோகங்கள் கர்மயோகம் எல்லாம் சரித்தோர் ஈனநிலா சுவர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீழ்வர். இப்படியான இந்த தர்மங்களை அனுசரித்து வருவதால் எங்களுக்கு கிடைப்பது என்னென்று கேட்டால் நல்ல வாழ்க்கை நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை நல்ல புத்திரர்கள் நல்ல இடத்திலே நல்ல சுற்றாடலிலே பிறப்பு நல்ல நண்பர்கள் நல்ல சீர்கை இவைகள் வந்து இந்த இப்படிப்பட்ட தான தர்ம தவங்களினாலே கிடைக்கும். அது மட்டுமல்ல இந்த உலக வாழ்க்கை நெடுத்து போனாலும் கூட மீண்டும் இந்த சுவர்க்க போகங்கள் ஹெவன்ஸ் என்று சொல்லுவோமே அந்த சுவர்க்க போகங்கள் கிடைக்கும். ஆயினும் அது முடிந்த பிறகு மீண்டும் இங்கே வந்து இந்த தர்மங்களை தொடர்ந்து செய்து இந்த கடைசியாக சொல்லப்பட்ட சிவ தர்மங்களின் ஊடாகத்தான் இறைவனை அடைய முடியும். அப்ப அடுத்த வரியிலே சொல்லுகின்றார், இவர்கள் ஈனமிலா சுவர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீள்வர். இந்த சுவர்க்கம் எல்லாம் சுவர்க்க போகம் எல்லாம் அனுபவித்து மீண்டு வருவார்கள். ஈசன் யோக கிரியா சரியையில் நின்றோர், ஈசனுடைய சிவதர்மமான யோகம் கிரியை சரியை சரியை கிரிய யோகத்தில் நின்றோர் ஊனமிலா முத்தி பதம் பெற்று உலகமெல்லாம் ஒடுங்கும் போது என்று சொல்லி அந்த முத்தி பதம் வந்து இதற்கூடாகத்தான் வருகின்றது என்று இருக்கின்றது. அப்ப இவ்வளவு நாளும் செய்த தர்மங்களை விட சிவதர்மம் என்பது இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கும் தான் சிவதர்மங்கள். இந்த சரியை கிரியை யோக ஞானத்தை தான் தவம் என்று சொல்வது சொல்லுவார்கள். ஞான சம்பந்தர் தெரியும், எங்களுக்கு சீர்காழியிலே பிறந்திருந்தார். அவருடைய 3 வயதிலே தகப்பனார் அவரை கோயிலுக்கு போகின்ற பொழுது தானும் வருகின்றேன் என்று அடம்பளித்து அழிது தகப்பனார் கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போகின்றார். இந்த சீர்காழிக்கு யாத்திரை செய்தால் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு அந்த கோயில் இருக்கின்றது. அந்த தீர்த்த குளத்தருகிலே குழந்தையை இருத்திவிட்டு அவர் நீரிலே மூழ்கி அவர் நீரிலே சில வழிபாடுகள் இருக்கின்றது. அகமர்ஷணம் தன்னைக்குள்ளே இருந்து ஜபிக்கின்ற மந்திரம் அகமர்ஷண சூக்தம் என்று இருக்கின்றது. அந்த வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிற பொழுது குழந்தை தந்தையாரை காணாமல் அழத் தொடங்க அங்கே சிவன் உமையோடு தோன்றி அவருக்கு பால் கொடுத்ததாக அந்த வரலாறு சொல்கின்றது. அப்ப இந்த வரலாறு சொல்லுகின்ற பொழுது அப்ப அவர் அந்த நேரத்திலே பெரிய புராணத்தில் சொல்கிறார்கள், அந்த பால் குடித்த பிறகு அவர் சொல்லுகின்றார், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அதான் அவர் சொல்லுகின்ற வசனம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அப்ப தவ முதல்வர் சம்பந்தர் என்றால் இந்த சம்பந்தர் வந்து என்ன தவம் செய்திருக்கின்றார், பிறந்து சீர்காழியில் இருக்கின்ற 3 வயது ஆகவில்லை, ஒரு புண்ணான இருக்கிற கோயிலுக்கு போவது கூட தகப்பனார் தவப்படுகின்றது. அவரை எப்படி தவ முதல்வர் என்று சொல்வது?
அவருடைய முற்பிறப்பு,
அவர் முற்பிறப்பிலே செய்த தவம். அப்ப இந்த சம்பந்தருக்கு வந்து இறைவன் திருமலைப்பால் கொடுத்த அம்மாதேவியார் வந்து பொற்கிண்ணத்திலே முளைப்பால் கொடுத்து அதனாலே அந்த ஞானம் வந்தது. இந்த தவம் என்பது என்ன என்பதற்கு சிவஞான சுவாமி சொல்றார், இன்று தவம் எனப்பட்டது சரியை கிரியை யோகங்களையே, சரியை கிரியை யோகங்கள் தான் தவம் என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த சம்பந்தர் பால் உண்டதை பற்றி பலர் கேட்பார்கள், சில பேர் கிண்டலாக கூட கேட்பார்கள், இது எல்லாம் நடக்கின்ற காரியமா? சான்றுகள் இருக்கின்றது, இன்றைக்கும் போகலாம். சிதம்பரத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது சீர்காழி திருப்பதி சம்பந்த தவரித்த தலம். அவருடைய அவதார தலம் இன்றைக்கு காஞ்சி சங்கராச்சாரிய பீடத்தினாலே பேண்டா பாதுகாக்கப்பட்டு வருகின்றவர் இருந்து அவதரித்த வீடு இன்றைக்கும் இருக்கின்றது. அவர் இறந்தது வந்து கிட்டத்தட்ட 1713-14 அவர் பிறக்கின்றார். அப்ப அது ஒன்று. மற்றது அந்த இடத்திலே போனால் அந்த அவர் குளிக்க போன அந்த தீர்த்தக்கேணி இன்றைக்கும் இருக்கின்றது. அவர் வழிபட்ட கோயில் இன்றைக்கும் இருக்கின்றது. தல புராணம் இருக்கின்றது, அது ஒன்று. இரண்டாவதாக அவருடைய பாடலிலேயே அவர் பாடியிருக்கின்றார், தனக்கு இந்த அமுது வந்ததை. அவருடைய திருவாரத்தில் ஒன்றிலே வருகின்றது, போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென தாதையார் முனிவுர தானெனை ஆண்டவன், காதையார் குழலினன் கழுமல வளநகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே. இந்த பாட்டை சொல்லுகிறார். இவருடைய கதை என்ன போகின்றது, அவருடைய இந்த உமாதேவியாரும் சிவனும் வந்து இவருக்கு பொற்கிண்ணத்திலே பால் கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். வாயிலே பால் வடிந்து கொண்டிருக்கின்றது. தந்தையார் வந்து பார்த்தால் குழந்தை அழாமல் இருக்கின்றது, சந்தோஷம். கிட்ட வந்து பார்த்தால் வாயிலே பால் வடிகின்றது. எங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒன்றும் வேண்டப்படாது, எங்களுடைய குழந்தைகளுக்கு நடுவோம் சொல்லதானே, டோன்ட் அக்செப்ட் எனி திங் ஃப்ரம் தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஹலோவின் பண்டிகைக்கு வெளியில போய் இனிப்புகள் வேண்டும் போது கூட பெற்றோருடைய சூப்பர்விஷன் தேவை. அது வந்தவுடனும் அதை பார்த்து பகுத்து தான் அவர்களுக்கு உண்ண கொடுப்பது வளமை, சேஃப்டி ப்ரிகாஷன். அதேதான் யாரிடம் நீ பால் வேண்டினாய், அவருக்கு கோபம் வந்து விட்டது. அப்ப அதான் சொல்றார், போதையார் பொற்கிண்ணத்தடிசிர், அந்த உமாதேவியார் பொற்கிண்ணத்திலே கொடுத்த அந்த அமுது பாலமுனை பொல்லாதென, இது கூடாது என்று சொல்லி, தாதையார் தந்தையார் முனிவுற கோபப்பட தான் இணை ஆண்டவன், தன்னை என்னை ஆண்டு கொண்டவன், காதையார் குழலினன், காதலே அந்த குழை என்று சொல்லப்படுகின்றது, தோடுடைய செவிகள் என்றுதான் முதலாவது பாடல் பாடுகின்றார். அந்த தோடு என்பது உண்மையில இந்த காலத்திலே தோடு என்றால் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் போடுவது, ஆனா அந்த காலத்திலே ஆண்கள் அணுகின்ற காதணி குலை, பெண்கள் அணுகின்றதான தோடு, இதுதான் இலக்கிய மரபம். அவர் உமாதேவியரைத்தான் தோடுடைய என்று சொல்லி, செவியன் என்று சொல்லி இவரை பாடுகின்றார். அப்ப இதிலே வந்து இறைவனை சொல்லுகிறார், காதையார் குழலினன் என்று பாடுகின்றார். இது அகச்சான்று, அவர் தன்னுடைய பாடலிலேயே இறைவன் வந்து தனக்கு திருவமுது பால் ஊட்டியதை, ஆட்கொண்டதை, தகப்பனார் கோபித்ததை எல்லாம் பாடியிருக்கின்றோம். இப்ப நாங்கள் இன்றைக்கு இருந்து இதெல்லாம் நடந்ததா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சான்றுகளை பாதிக்க வேண்டும், எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ் என்று சொல்லுவார்கள். மெடிசின்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுல எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ். எப்பொழுதும் ஒரு மருந்து கொடுத்தால் என்ன, ஒரு டெஸ்ட் பண்ணினால் என்ன, அல்லது ஒரு அட்வைஸ் கொடுத்தால் என்ன, அது வந்து தகுந்த ஆதாரங்களை கொண்டிருக்க வேண்டும். சும்மா நாங்கள் நினைத்தபடி எல்லாம் கொடுக்க முடியாது. சமயத்திலும் அதுதான், இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ். அப்ப சம்பந்தர் பால் உண்டார் என்பதற்கு இதுதான் இங்கே ஆதாரம். அப்ப இந்த சம்பந்தருடைய அந்த தவத்தை சொல்ல வேண்டுகின்றோம் நாங்கள். இந்த தவம் என்று சொல்லுகின்ற பொழுது சரியைகிரிய யோகங்களைத்தான் தவம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். மற்ற எல்லாம் தவம் என்று சொல்லுவது இல்லை. என்னுடைய பாடல் ஒன்றும் இருக்கின்றது, தவமென்று பாயடிக்கு தலை பறித்து நின்றும் அவமொன்று நெறிவீழ்வான் வீழாமே அருளும் என. அதாவது தவம் என்று சொல்லிக்கொண்டு பாயிடுக்கி, அந்த காலத்திலே சில சமய பிரிவினர்கள் வந்து இளையதலை குலைகளை உடுப்பாக போடுவார்கள் அஹிம்சை வழிகள் என்று. மற்றது தலைமயிர் கூட பீனிருந்து அது கஷ்டப்படும், தலைமையில கூட பிடுங்கி விடுவார்கள். அதான் சொல்லுகின்ற தவம் ஒன்று பாயடுக்கி தலை பறித்து நின்று உண்ணும் அவம் ஒன்று நெறிவீழ்வான் வீழாமே. இப்படிப்பட்ட ரிச்சுவல்ஸ் அல்லது அர்த்தமற்ற காரியங்களை தவம் என்று சொல்லாமல், உடம்பை வாட்டுவதை மட்டுமே தவம் என்று சொல்லாமல், இந்த சிவபுண்ணியங்கள் தான் மேலான தவங்கள். இப்ப சரியை என்றால் என்ன, கிரியை என்றால் என்ன, யோகம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன? சரியை என்பது சுருக்கமாக சொன்னால் எமது உடலினாலே செய்கின்ற தொண்டுகள் சரியை. ஒரு கோயிலை அல்லது வீட்டில் இருக்கிற பூசை அறையை கோயிலை சுத்தம் செய்தல், பலம் பெறுதல், கழுவுதல், அல்லது மொப்பண்ணி கழுவி துடைத்தல், விளக்குகள் போன்றவற்றை மினிக்கு கழுவி கொடுத்தல், இப்படியானவே சரியை தொண்டுகள்.
கோயிலே அநேகமாக எங்களுடைய சிலர் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
எல்லாரும் என்று இல்லை, சில கோயில்களே பார்த்தால் இருக்கின்ற ஷீரடி சாய்பாபா மந்திர் இருக்கின்றது, அங்கே இந்த பணிகளை செய்வதற்கு நிறைய பேர் முன் எடுத்து அதை நீங்க போய் பதிந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தே அதை செய்ய வேண்டும். தொண்டு செய்வதற்கென்றே அதை பார்த்து பழக வேண்டும். நாங்கள்
கோவிலே அந்த மாதிரியான
இதுகள் குறைவு, இந்த தொண்டுகள். அதாவது வந்து சொல்லுவார்கள், ஒவ்வொரு அடி எடுத்து வைத்து செய்யவே எங்களுடைய பாவங்கள் நசுகின்றன, நலிகின்றன. அதான் சொல்லுவார்கள். அந்த இது இந்த ஒரு 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 அடி ஒரு ஒரு அடி நிலத்தை துப்புரவு செய்வது, கழுவுவது, மொப்பண்ணுவது போன்றவற்றினாலே எங்களுடைய பாவங்கள் துளைகின்றன, நலிகின்றன. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது சரியை தொண்டு. கிரியை தொண்டு வந்து இந்த உடம்போடு மனத்தையும் சேர்த்து செய்வது, பூசை செய்வது. நாங்கள் சொல்றோம் பஞ்ச உபசார பூசை, இலவச இலகுவாக வீட்டிலே பூஜை செய்யலாம். உங்களுக்கு இருக்கிற சாமி படத்துக்கு நீங்கள் முன்னாலே ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வைத்து, ஒரு தண்ணீர் வைத்து அந்த ஊதுபத்தியை காட்டினால் அதுவே பூசை. அதுதான் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி வைத்தது. அதையே சற்று முறையாக செய்ய வேண்டும் என்றால் அஞ்சு உபசாரங்கள், அதாவது அவனுக்கு ஒரு தீபத்தை காட்டுதல், மற்றது ஒரு தூபத்தை காட்டுதல், ஒரு சந்தனத்தை காட்டுதல், மற்றது ஒரு நைவேத்தியமாக ஒரு பழத்தை வைத்தல், மற்றது அவருக்கு கற்பூரம் காட்டுதல். இந்த ஐந்து பஞ்ச உபசார பூஜை. இந்த உபசார பூஜையை செய்ய முதல் என்னுடைய ஆன்மாவில் இருக்கிற இறையை அங்கு எழுந்தருள பண்ணி பிரார்த்தித்து முடிந்தவுடன் அங்கிருந்து இறையை மீண்டும் எங்களுடைய ஆன்மாவில் எழுந்தருள பண்ணி முடிக்கிறது. இதுதான் இந்த கொஞ்சம் விரிவான ஆகமனப்படியான பூஜை. இதை விடவும் விஸ்தாரமாக இருக்கின்றது, ஆனால் இதுதான் இந்த பூஜை என்பது. இது இந்த கிரியை நடைகளுக்குள்ளே வருகின்றது. கோயிலே நடைகொண்ட பூஜைகள் எல்லாம் கிரியைக்குள்ளே வருகின்றது. அடுத்ததாக யோகம். இன்றைய கன பேர் யோகா என்றால் ஆசன பயிற்சிகளை மட்டும்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த யோகாவில் வியாபாரமாகவும் போய்விட்டது,
எல்லோரும் பணம்
பண்றாங்க. மக்களுக்கு மன அலைச்சல் கூட, அப்ப மன அலைச்சல் கூட, அப்ப இதுக்கு ஏதாவது விடுதலை கிடைக்குமா, யாராவது சாமியார் வருவாரா, யாராவது ஒரு யோகா சொல்லித்தருவாரா, அதுல இருந்து விடுதலை வரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதை வைத்து கவர்ந்து வியாபாரம் செய்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அடுத்தது எங்களுடைய அக்கறையையும் பொறுத்தது. இப்ப சமீபத்திலே ஒருவர் கேட்டிருந்தார், எங்களுக்கு யோகாவுக்கு ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி தாருங்க என்று கேட்டிருந்தார். அப்புறம் நான் இடத்தை சஜஸ்ட் பண்ணேன், இங்க இருந்து ஒரு 25 நிமிஷம் தள்ளி போக வேணும், இடத்தை சஜஸ்ட் பண்ணி சொன்னேன். ஐயோ, அவ்வளவு தூரம் போக இயலாது. நாங்கள் எங்களுடைய எங்கே நின்று அழுந்தி கொண்டிருக்கிறோமோ அந்த சூழலிலே எமது குடும்பம், எமது பிள்ளைகள், எமது உற்றார்கள், எமது வாழ்க்கை சுமைகள்ல இருந்து தூர போகப்படாது, அதுக்குள்ளேயே இருந்து கொண்டுதான் நாங்கள் யோகா செய்வோம் என்பது இங்கே நிம்மதி வருவது அதான் இருக்கிறது. அப்ப ஒரு 20 நிமிஷம் தள்ளி இருக்க முடியாத நாங்கள் எப்படி நாங்கள் யோகா செய்வது அந்த இருக்கின்றது. அதே மாதிரியாக தியான பயிற்சியும் கண்ண பேர் உடனே தியான பயிற்சி என்று போர்டை பார்த்தவுடன் விளம்பரத்தை பார்த்தவுடன் போய் அமர்ந்து விடுவார்கள், கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்து விடுவார்கள். ஒரு அளவுக்கு மனச்சாந்தி உண்டென்றாலும் அந்த முழுமையான பயன்கள் தியானத்தின் அதுக்குரிய சில படிமுறைகள் இருக்கின்றன. யோகத்தை சொல்லுவார்கள் அட்டாங்கம், 8 பகுதிகள் இருக்கின்றன யோகத்திலே. இந்த அட்டாங்கம் என்றால் முதலாவது இயமம். இயமம் என்றால் இயமம் நியமம் என்பது முதல் 2 படி. இந்த இயம நியமங்கள் வந்தால் சர்டன் டிசிப்ளின்ஸ் அதுக்காக வருத்தி கொண்டுவதில்லை, அதை தொடங்கி தெரிந்து வைத்திருந்தாலே அது தானாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இது ஒரு தரம் உடனடியாக இவ்வளவு டிசிப்ளினும் செய்த பிறகுதான் யோகா தொடங்கு சொல்வது நீந்த பழையினவரதான் தண்ணிக்கு இறங்க என்று சொல்ற மாதிரி. இப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்திருந்தாலே காணும். இந்த இயமத்துக்கு சொல்லுவார்கள் இயமம் என்றால் என்னென்று கேட்டால் திருமந்திரத்திலே சொல்லியிருக்கின்றது, கொல்லான், பொய்கூறான், களவிலான், எண்குணன், நல்லான், அடக்கமுடையான், நடுச்செய்யவல்லான். நடுச்செய்யவல்லான் என்றால் நடுநிலைமை உள்ளவன். பகுந்து உண்பான்,
எல்லோருக்கும் கொடுத்து
மாசிலான், கல்காமம் இல்லான், இயமத்திடை நின்றானே. இது திருமந்திரத்தில் இதுக்காக இவ்வளவு செய்து போட்டுதான் போறதண்டில்லை. இதை தெரிந்திருந்தால் அதுல போய் இதற்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும், மாசக்கணக்கிலே வேடக்கணக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதே மாதிரியாக நியமம் என்பது அடுத்த படி. முதலாவது வந்து கொஞ்சம் பிசிக்கல் டிசிப்ளின் என்று சொன்னா, அடுத்தது இன்னும் கொஞ்சம் மென்டல் டிசிப்ளின் கொஞ்சம் ஹையா போகும். தூய்மை, அருள், ஊன் சுருக்கம், உணவை சுருக்குதல், பொறை பொறுமை, செவ்வை என்றால் நேர்மை, வாய்மை நிலைமை, எல்லாத்துக்கும் அலைஞ்சு கொண்டு ஓடிக்கொண்டிருக்காம ஒரு நிலையாக தழும்பாமனிட்டல், வளர்த்தலே பண்பு, மற்ற இவை காமங் களவு கொலை என காண்பவை. மற்றதுகளை சில சில பிள்ளைகளை இது பிள்ளை என்று தெரிஞ்சு கொள்ள வேணும். செய்கிறது செய்யாம இருக்கிறது, சார்பாக பேசுறது எதிராக பேசுறது ஒரு பக்கம் இருக்க, பிழையை பிழை என்று தெரிந்து கொள்றது முதலாவது படி இல்லையா? அதை தெரிந்து கொள்கின்ற தன்மை. நீனி ஈரைந்து நியமத்த நாமே, இது நியமத்துக்கு வருகின்றது. அதுக்காக பிரத்யாகாரம் தாரணை, இது இந்த உள்முகப்படுத்தல், கடவுளை அல்லது ஆன்மீகத்தை வெளியே தேடிக்கொண்டிருப்பதை விடுத்து உள்முகப்படுத்தல் தான் பிரத்யாகாரமும் தாரணையும். அதற்கு அடுத்ததாக பிராணாயாமம், மூச்சு பயிற்சி,
அதுதான் கடைசி,
அது முக்கியமானது. இந்த மூச்சு பயிற்சி வந்து 5வது படி, அட்டாங்க யுகத்தில் 5வது படி. இயமம் நியமம் பிரத்யாகாரம் தாரணை, அதிலே பிராணாயாமம் மூச்சு பயிற்சி முக்கியமானது. பொதுவாக ஒரு இடத்தில் இருந்து நேராக அமர்ந்திருந்து இந்த ஸ்பைன் அண்ட் ஹெட் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லுகின்றார், ஒரு ஆசனத்தில் அமர்ந்து நேராக இருந்து எங்களுடைய மூச்சை ஆழமாக மெதுவாக உள்வாங்கி வெளியிட்டு அதை அவதானித்துக் கொண்டிருத்தல்லையே மூச்சு பயிற்சி தொடங்குகின்றது. பிறகு அப்புறமாக அதை அவதானித்து இடையில நிறுத்தி கொஞ்சம் சில செகண்ட்ஸ் நிறுத்தி பிரகங்கால 3 பகுதிகள் இருக்கின்றது, அந்த பகுதிகளை செய்து பிறகு அதுக்குரிய கால மாத்திரைகள் இருக்கின்றன, அதை செய்து கொண்டு வர்றது. அந்த மூச்சு பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய உடலிலே அந்த பிராணன் நன்றாக தொழிற்பட தொடங்க அந்த மனம் சாந்தமாக வரும். அதை சொல்லுவார்கள் வந்து கேட்டால், புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால், புள்ளன்றது பறவை, புறவி என்றது குதிரை. இந்த பறவையை விட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற புறவி என்றது இந்த மூச்சுக்காற்று, தண்ட பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்குது. புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம், இந்த மதுபானங்கள் இன்டாக்சிகன்ஸ் தேவையில்லை, ட்ரக்ஸ் தேவையில்லை, தானே களி தரும். இந்த மனத்தில் சந்தோஷம் தானே பொங்கி வரும், சந்தோஷம் தொடுவரை கவனிக்க வேண்டும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும், இந்த உடலை உற்சாகப்படுத்தி துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கே, இது திருமந்திரத்திலே இருக்கின்றது. அப்ப இது வந்து பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, இது முக்கியமானது உண்டு. ஒவ்வொரு நாளும் என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் இந்த மூச்சு பயிற்சி ஒரு காலையில் ஒரு சில நிமிடங்கள் அல்லது வேலையில இருக்கிற சில நிமிடங்கள் செய்து கொண்டு வரலாம். இந்த ஆசனத்தில் இருந்து கொண்டே ஒருக்கா செய்து கொண்டு வரலாம், அது ஒன்று. அடுத்ததாக ஆசனம், இந்த ஆசனம் தான் யோகாசனம்.
யோகாசனம்
அப்ப முன் சொன்ன படிமுறைகளுக்கு வராமல் தனியே போய் கையையும் காலையும் நீட்டி மடக்கி எழுந்தி வருவதனால பயனில்லை. அப்ப இந்த முதல் இது தெரிஞ்சிருக்க வேண்டும், என்னென்ன டிசிப்ளின்ஸ் வந்து இதுல இருக்கின்றது என்று தெரிஞ்சிருந்தால் அந்த பிராணாயாமம் செய்ய தொடங்கி ஆசனம் செய்ய தொடங்கி அந்த டிசிப்ளின் கொஞ்சம் கொஞ்சமாக தானாக படிந்து வரும். அதான் அப்படித்தான் நடக்கணும். அந்த ஆசனங்களையும் வலிந்து செய்யப்படாத ஒரு ஆசனத்தையும் தகுந்த ஆசானை கொண்டு செய்யணும், ஒரு குருமுகமாக பயிர் வேணும். சில பேர் டிவியை பார்த்து புத்தகத்தை பார்த்து ஆசனம் செய்வார்கள், அப்படி அல்ல. ஒரு ஆசான பார்த்து செய்ய வேண்டும். அடுத்தது ஆசனம் முழுமையாக செய்ய முடியாதவர்கள் சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு ஆசனம் இருக்கிறது, ஒரு பகுதி, அதுல 12 போஷர்ஸ் இருக்கின்றது. அந்த பகுதியை மட்டும் செய்து வந்தாலே அது ஒரு மினி யோகா. முழுமையாக செய்ய நேரம் இல்லாவிட்டாலும் இயலுமான வரைக்கும் அதை மட்டும் செய்ய பார்ப்பது, அது அதை மட்டும் செய்து கொண்டாலே ஒரு பெரிய யோகா. அது ஒன்று அப்படியே செய்து கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக தான் தியானம் வருகின்றது. இதெல்லாம் இல்லாமல் இருந்து கண்ணு மூடி கொண்டிருந்தால் நித்திரைதான் வரும்.
சரி,
கண்மூடி தூங்குவதாக இருக்கும். அதற்கப்புறம் தான் சமாதி. இதுதான் இந்த அட்டாங்க யோகத்தினுடைய பகுதிகள். இப்ப இந்த யோகத்தை இது இல்லாவிட்டால் மிச்சமெல்லாம் அவயோகம். அதாவது இந்த சரியான யோக பயிற்சி இல்லாமல் மற்றவர்களை சென்று செய்தவரெல்லாம் அவயோகம் என்று சொல்லி சொல்லுவார்கள்.
இதுவரை நேரமும் இந்த வர்ணாசிரமத்தில் ஆரம்பித்து நாங்கள் இப்பொழுது இந்த யோக பயிற்சி முறையை பற்றி டாக்டர் அவர்கள் மிகவும் விளக்கமாக கூறிக்கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். அதற்கிடையில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள்
தொடர்பு கொள்ளலாம்.
இடைவேளை முடிந்ததும் எங்களோடு தொடர்பு கொண்டால் வசதியாக இருக்கும். நாங்கள் செய்ய வேண்டிய இதுகளை உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும்.